சகோதர சகோதரிகளே, மீண்டும் இந்த மாலை வேளையில தேவனுடைய வார்த்தையை நாம தியானித்து பார்க்க தேவனுடைய வாஞ்சை நம்முடைய உள்ளத்துல தந்துட்டார். இன்னைக்கு பகல் முழுவதும் ரொம்ப டாக்டர்னலா பார்த்துட்டோம். முழுக்க தேவனுடைய தெய்வீக திட்டம், அதனுடைய அழமான விஷயங்கள் பார்த்துருக்கிறோம். தேவனுக்கு நன்றி. ஆனா இப்போ நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்துக்கு ஒரு சின்ன பகுதி, ஒரு 6 வருஷம் நாம மெடிடேட் பண்ணலாம். பழைய ஏற்பாட்டில் மாம்சீக இஸ்ரேலர் எகிப்திலிருந்து அவங்களுக்கான கானானை நோக்கி வனாந்தரத்தின் வழியாக வழிநடத்தப்பட்டாங்க. அந்த அவங்களுடைய வனாந்தர பயணத்துல அநேக சோதனைகள் தேவன் அவங்களுக்கு அனுமதிச்சார். அநேக தருணங்கள்ல அவங்களுடைய உண்மைய, அவங்களுடைய விசுவாசத்தை பரீட்சித்து பார்த்தார். அதுல பெரும்பாலும் இஸ்ரேல் ஜனங்கள் ஜெயித்தாங்களா? எங்க சப்ஜெக்ட் குள்ள வரணும் எல்லாரும், சரிங்க? ஜெயிக்கல, விழுந்து போயிட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு தருணத்துல ஒரு சின்ன சம்பவம் நம்ம மெடிடேட் பண்றோம். கண்டிப்பா இது நீங்க ஏற்கனவே பண்ணிருப்பீங்க. ஒருவேளை இன்னைக்கு ஏதோ 1 அல்லது 2 அல்லது 3 பாயிண்ட்ஸ் தேவன் நமக்கு கிருபையாக அங்க தருவா. இது 32 அதிகாரம் யாத்திராகமத்துல முதல் 6 வசனங்கள்ல அங்க இருக்கு. இது எப்ப நடந்துச்சுன்னா, இஸ்ரேலினுடைய அந்த வனாந்தர பயணத்துல அவர்கள் எகிப்து விட்டு வெளியே வந்து சிவந்த சமுத்திரத்தை கடந்து நிறைய இடங்கள் வழியாக பயணித்து சீனாய் மலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறாங்க. தேவன் மோசே மூலம் அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் தந்திருக்கிறார். அந்த நியாயப்பிரமாணத்தை அவரு தேவனுடைய கைப்பட எழுதிட்டு வருவதற்கு மலைக்கு ஏறி போன போது அந்த மாதிரி மலைக்கு அவர்கள் ஏறி போயிருந்த போது நடந்த ஒரு சம்பவம் தான் வசனவாசிங்க முதல் 6 வசனம்.
மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமார குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன் அணிகளை கலற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் குசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள்.
இதுதான் அந்த சம்பவம். சீனாய் மலையில மோசே நியாய பிரமாணத்தை தேவன் விரல் பட எழுதி வாங்குவதற்கு மலைக்கு அவர் போயிருக்கிறார். வருவதற்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த சமயத்துல மலை அடிவாரத்தில் இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் செய்த ஒரு மிகப்பெரிய தப்பு, பாவம் இங்க நாம பார்க்கிறோம். அதாவது மோசே வருவது தாமதமான உடனே அவங்களை வழிநடத்துற தேவர்களை உண்டு பண்ணணும் என்று சொல்லி ஆரோன் கிட்ட போய் கேட்க, ஆரோனும் அவங்களுடைய விண்ணப்பத்துக்கு இணங்கி அவங்களிடத்திலிருந்து பொன் காதணிகள் வளையல்கள் எல்லாம் வாங்கி அதை உருக்கி ஒரு பொன் கண்ணுக்குட்டி அங்க செய்து அதுக்கு பின்னால அதுக்கு ஒரு பலிபீடத்தையும் ஏற்படுத்தி அங்க தொழுது கொண்டு இப்படியாக தேவனுடைய வழி விட்டு அவருக்கு விலகி போன ஒரு சம்பவம். சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே இந்த நிழல் நாம பார்த்தோம்னா எப்ப நடக்குதுன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கானானை நோக்கி வனாந்திரத்துல பயணம் செய்த போது அவர்களிடத்துல வெளிப்பட்ட அநேக பலவீனத்துல இதுவும் ஒண்ணு. இது எதுக்கு அருமையான நிழல்னா, எகிப்து உலகம், மாம்சீக இஸ்ரேலர், ஆவிக்குரியோ இஸ்ரேலர், மோசே கர்த்தர் இயேசு, அவர் மூலமாக அங்கிருந்து விடுவிக்கப்பட்டு நாம உலகத்திலிருந்து கர்த்தர் இயேசுக்குள்ளாக பிரித்தெடுக்கப்பட்டு வனாந்திரத்தின் வழியாக பயணம் செய்தாங்க கானானை நோக்கி. நம்மளுடைய கானான், பரம கானான், பரலோக வாய்ப்பை நோக்கி நாமும் இப்ப நம்முடைய வனாந்திர பயணத்துல இருக்கிறோம். இந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, இந்த கான்செக்ரேட்டட் லைஃப். மாம்சீக இஸ்ரவேலர் வனாந்திரத்துல என்னெல்லாம் தேவனுக்கு விரோதமா செய்தாங்களோ, அருமையான நிழல், நீங்களும் நானும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில செய்வோம். அவர்கள் என்னெல்லாம் தப்பு செஞ்சாங்களோ, என்ன எந்தெந்த விதத்திலாம் தேவனை விட்டு விலகி போய் அந்த சுதந்திரத்தை அடையாமல் வனாந்தரத்திலே செத்து மடிஞ்சாங்களோ, அத்தனையும் செய்யக்கூடியவங்க தான் நீங்களும் நான். ஆனா ஏன் பதிவாயிருக்குன்னா, பார்த்துக்கோங்க செய்யாதே. இது நிழல், உங்களைத்தான் நிழலா நான் அங்க வச்சிருக்கிறேன். உங்களுக்குள்ள என்ன பலவீனம் நடக்குமோ அதுதான் அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கு. அட்லீஸ்ட் அதை பார்த்து நீங்கள் எச்சரிப்படைந்து உங்களுக்கான பரம அழைப்புல அந்த பரம காணனுக்குள்ள பிரவேசியாமல் போய்விடாத படிக்கு ஜாக்கிரதையா நீங்க. இதுதான் நமக்கு அந்த சரித்திரம் முழுக்க வேதத்துல பதிவாகி. ஏன்னா அதுதான் கருப்பொருள். அப்போஸ்தல் பவுல் பேசும்போது ஒன்னு கொரிந்தியர் 10 11 வசனம் வாசிங்க. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தமாக அவர்களுக்கு சம்பவித்தது. இவைகள் எல்லாம் வசனம் பாருங்க, அவர் எங்க இது பேசியிருக்கிறாரு? மூணாம் வசனத்திலிருந்து வாசிங்க.
எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சிருப்பது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட இருந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரரானது போல நீங்களும் ஆகாதீர்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள், அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாது இருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அடிக்கப்பட்டார்கள், அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராது இருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காது.
பாருங்க, இவைகள் எல்லாம் என்று சொல்லும் போது அதுக்கு முன்னால் அப்போஸ்தல் பவுல் அங்க பேசியிருக்கிறார். அந்த வனாந்திர பயணத்துல அவங்க என்னென்ன தப்பெல்லாம் செய்தாங்க அதெல்லாம் சுட்டி காமிக்கிறார். அவங்க விக்கிர ஆராதனை பண்ணி அழிஞ்சாங்க, அவர்கள் வேசித்தனம் பண்ணி அழிஞ்சாங்க, அவர்கள் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து அழிக்கப்பட்டாங்க, அவர்கள் முறுமுறுத்தாங்க, இதெல்லாம் அவங்க செய்தாங்க. அப்படி எல்லாம் செய்ததுனால அவர்கள் வாக்குத்தத்த பூமிக்குள்ள பிரவேசிக்க வாய்ப்பை இழந்தாங்க, வனாந்தரத்திலே செத்து மறைஞ்சாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு திருஷ்டாந்தமா நடந்துச்சு. அவர்கள் இச்சித்தது போல நாமும், பிராக்கெட்ல ஆவிக்குரிய இஸ்ரவர்களாக நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாத படிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களா இருக்கு. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவங்களுக்கு சம்பவிச்சது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு ஒரே லெசன், நல்ல நிழலும் பொருளும். அருமையான ஆசீர்வாதம். அதுக்கெல்லாம் இல்ல, இந்த ஒரு பார்ட் நாம பாக்குறது எச்சரிப்பு. சோ மான்சீக் இஸ்ரேலருடைய அந்த வனாந்திர பயணம், அதுல அவங்களிடத்துல காணப்பட்ட மீறுதல்கள் நமக்கு சிங்கிள் லெசன், வார்னிங், எச்சரிப்பு. நீங்க ஆவிக்குரிய இஸ்ரேலர், உலகத்திலிருந்து கர்த்தர் இயேசுக்குள்ள பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுடைய பரமக்கான நோக்கி உங்களுடைய உடன்படிக்கை செய்யப்பட்ட வாழ்க்கையில பயணம் ஆரம்பிச்சுட்டீங்க. நிறைய சோதனை இருக்கு. அவர்கள் நிச்சயத்தது போல பொல்லாங்க இச்சித்தோம்னா நாம நமக்கான அந்த பரமக்கானனுக்குள்ள போக மாட்டோம். ஜாக்கிரதை. சிம்பிளா சொன்னா இதுதான் இங்க விஷயம். அருமையா எடுக்கலாம், நேரலும் பொருளும். அவங்களுக்கு நடந்த ஆசீர்வாதங்கள் இப்படி நமக்கு ஆசீர்வாதங்கள் நிறைய பேசலாம். ஆனா அப்படி எல்லாம் பேசாம மாம்சீக் இஸ்ரேலருடைய விஷயங்கள் இந்த ஒரு காலத்துல பார்த்தோம்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்முடைய அனுதின வாழ்க்கையில. இதெல்லாம் எச்சரிப்பு நமக்கு. சோ அப்போ இன்னைக்கு ஒரு சின்ன சம்பவத்தை தான் நம்ம பார்த்து ஒரு சின்ன விஷயத்துல எச்சரிப்பு அடையலாம். சோ என்னென்ன நாட்கள்லாம் நிறைய இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில. ஆனா இன்னைக்கு ஒரு பாயிண்ட் இங்க நம்ம பாக்குறோம். மோசே மலைக்கு ஏறி போன போது, மோசே வர தாமதிச்ச போது, ஜனங்களே தேவனை விட்டு வழி விலகி துணிஞ்சு போய் ஆரோன் கிட்ட கேட்டு தங்களுக்கே இந்த ஒரு விக்கிரகம் ஏற்படுத்தி அதுக்கு பலிபீடம் வைத்து பலி செலுத்தி இப்படியாக செய்திட்ட அந்த மீறுதல் இது எதுக்கு நீடல், அதுதான் நம்ம இன்னைக்கு மெடிடேட் பண்ணலாம். சரி, இது ஏன் முதல்ல நடந்திருக்கணும்? மோசே மலைக்கு போன உடனே தேவன் கொஞ்சம் பர்பஸா தான் பண்ணிருக்கிறார், பண்ணிருக்கணும். ஜனங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சீக்கிரமா மோசே திரும்பி வரல. கொஞ்ச நாள் அங்க இருக்க வேண்டிய சூழல் தேவன் ஏற்படுத்திட்டார். அது இஸ்ரேல் ஜனங்களுடைய விசுவாசத்தை பரீட்சை பார்ப்பதற்கு தேவன் அருமையான தருணமா அதை பயன்படுத்திட்டார். ஏன் தேவன் இதை செய்தார்னா, இஸ்ரேல் ஜனங்கள் தங்களை ஆபிரகாமின் சந்ததினு சொல்லிக்கிறாங்க, உண்மைதான். ஆனா ஆபிரகாமின் சந்ததினா வெறும் மாம்சத்துல வர்றது முக்கியம் இல்ல. ஆபிரகாம் விசுவாசத்துக்கு தகப்பன்னா அவர் சந்ததி கூட அந்த விசுவாசத்துல எப்படி இருக்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். இருக்கிறாங்களா இல்லையா? அவர்கள் உண்மையிலேயே ஆபிரகாமினுடைய சந்ததியா? விசுவாசத்துல, மாம்சத்துல சந்ததி தான், ஆனா அந்த விசுவாசத்துல சந்ததியா? தேவன் மேல உள்ள விசுவாசத்துல தேவன் பரீட்சித்து பார்க்க நினைச்சார். அப்போ இந்த ஒரு சூழல் உருவாச்சு. ஏன் மோசேவை கொஞ்ச நாள் அங்க தள்ளி வைக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்தினார் தேவன்? அப்படி தள்ளி வச்சுதான் இஸ்ரேல் ஜனங்களுடைய விசுவாசத்தை பரிசோதிக்கணுமானா? உண்மைதான், அப்படிதான் தள்ளி வைக்கணும். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எகிப்தை விட்டு வெளியே வர முயற்சி பண்ணதுல இருந்து வெளியே வந்து சிவந்த சமுத்திரம் கடந்து சீன் வனாந்திரம், ஈதான் வனாந்திரம், அந்த மாரா, அந்த எலீம், அப்புறம் அமலேக்கியர் கூட யுத்தம், கண்மணியில தண்ணி குடிக்கிறது, இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனே வல்லமையா வழி நடத்திட்டு வந்தார் இஸ்ரேல் ஜனங்களை. அவங்களுக்கான எல்லா குறைவுகளையும் அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகளை சந்திச்சு வழி நடத்திட்டு வந்தார். ஆனா நல்லா கவனிச்சோம்னா இஸ்ரேல் பார்வையில இதெல்லாம் யார் மூலம் நடந்துச்சு அப்படின்னா மோசேதான் நடந்துச்சு இல்லைங்களா? எகிப்துல இருந்து உங்களை யார் வல்லமையா வழி நடத்தினார்னா டக்குன்னு இஸ்ரேல் என்ன சொல்லுவாங்க? மோசே சொல்லுவாங்க. சிவந்த சமுத்திரத்துல உங்களை யார் வழி நடத்தினா? மோசே சொல்லுவாங்க. மாறாவில் மோசே தான் தண்ணி மதுரமாக்குனாரு இல்லைங்களா? அமலேக்கர் கூட சண்டையில ஜெயிக்கிறதுக்கு மோசே தான் கைகளை உயர்த்தி வச்சனாலும் ஜெயிச்சோம், புரியுதுங்களா? சோ இஸ்ரேல் ஜனங்களுக்கு சகல அற்புதமும் தேவன் தான் செஞ்சாரு. ஆனா அவருடைய மாம்ச கண்கள் அது யார் மூலமா தான் வருது? மோசே மூலம் வருது. அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன ஒரு டெண்டன்சி வந்துடுச்சுன்னா அந்த பயணத்துல ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது குறையா, ஏதாவது சோதனையா, டக்குன்னு யாரு பார்ப்பாங்க? தேவன் வர்றதுக்கு முன்னால யார் வந்துடுவார்? மோசேட்ட போங்க, மோசே சரி பண்ணிடுவார். இதுதான் அவங்களுடைய ஆட்டிடியூட் ஆயிடுச்சு. தேவன் உண்மையிலே இந்த ஜனங்கள் ஆபிரகாம் என் மேல வச்சிருந்த விசுவாசம் போல அவருடைய சந்ததியா இருக்கிறதுனால இவர்களும் வைத்திருக்கிறாங்களா சோதிக்க நினைக்கும் போது, இப்ப இதுக்கு யார் கொஞ்சம் இடம் செல்லாங்க? மோசே. இவர்கள் எல்லாத்துக்கும் மாம்சத்துல சார்ந்திருக்கிற மோசை கொஞ்ச நாள் என்ன பண்ணலாம், அவங்களை விட்டு தூரப்படுத்தி அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு. ஏன்னா இவங்களுக்கு எல்லா சோதனையும் தருணத்துல யார் யார் சார்ந்துடுவாங்க? மோசே சார்ந்துருவாங்க. உடனே மோசையும் தேவன் கிட்ட ஜெபிப்பார், மோசை மூலம் ஏதோ ஒரு அற்புதம் நடக்கும், ஜனங்களுக்கு அது சரியா போயிடும். ஒருவேளை ஜனங்கள் ஏதாவது தப்பு பண்றாங்க, தேவனுக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க, உடனே மோசே அவங்களை என்ன பண்ணுவார், தேவன் கிட்ட நல்வழி தடுத்திடுவார். இதனால தப்பிச்சுட்டே இருந்தாங்க. இந்த இடத்துல தேவன் அவங்களை சோதிக்க இப்படி ஒரு சூழல் வந்த போது மோசையில கொஞ்சம் தூரப்படுத்தி இவங்களை சோதிக்க அங்க பார்த்தார். உண்மையிலே இது எப்படிப்பட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவனே நாங்க உண்மையிலே ஆபிரகாமுடைய சந்ததி தான், விசுவாசத்துல கூட பாருங்க, இப்ப மோசே இல்ல இருந்தும் நீங்கள் எங்க கூட இருக்கிறத விசுவாசிச்சு நாங்க உங்களுக்கு உண்மையுள்ளவங்களா இருக்கிறோம்னு நிரூபிச்சிருக்க வேண்டிய அருமையான தருணம், கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா அவங்க என்ன பண்ணல, அத அவர்கள் பயன்படுத்தல. எப்படி தேவன் சோதிச்சாரோ அது அருமையா விழுந்து போனாங்க. பாருங்க, இங்க ஆரோன் கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு விக்கிரகம் அங்க செய்வதற்கு அங்க ஏற்படுத்திட்டாங்க. சின்ன பாடம் தான் உங்க முன்னாடி நாம அங்க சொல்லுவோம். இதுல என்ன நமக்கு ஒரு லெசன் இருக்குன்னா, சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்முடைய இந்த வனாந்தரமான ஜீவியத்துல நம்ம விசுவாசம் கூட இவ்விதமாக தேவன் என்ன பண்ணி பார்ப்பாரு, பரீட்சித்து பார்ப்பாரு. என்ன மாதிரி, இந்த மாதிரினா நமக்கும் மாம்ச கண்கள் இருக்கு, நாமும் மாம்சத்துல சில விஷயங்களை சார்ந்து இருந்து அதன் மூலமா யாருக்கு உண்மையில்லவங்களா இருந்துட்டு இருப்போம், தேவனுக்கு உண்மையில்லவங்களா இருந்துட்டு இருப்போம். எப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்க தேவனுக்கு உண்மையா தான் இருந்துட்டு இருந்தாங்க, ஆனா யாரு மூலமா, மோசே இருந்தாரு. மோசே இருந்தனால எல்லா பிரச்சனைக்கும் மோசையில சார்ந்து அதன் மூலம் யாருக்கு உண்மையா இருந்தாங்க, தேவனுக்கு அங்க இருந்தாங்க. அதான் தேவன் யோசிச்சார், மோசே இல்ல இப்ப நீங்க என்ன பண்ணலாம், பண்ணுவீங்க பாக்கலாம், டைரக்டா என்கிட்ட வருவீங்களா, அதுதான் தேவன் தேர்ந்தெடுத்தா சோதிச்சு பார்ப்போம். நமக்கு இது எப்படி அப்ளை ஆகும்னா, சகோதர சகோதரிகளே, நம்ம ஒருவேளை இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா சிந்திங்க, நல்லா சிந்திக்கணும். நாம எல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்த மாம்சத்துல சார்ந்து இருந்து அது இருக்கிறதுனால மாத்திரமே ஒருவேளை இது வரைக்கும் தேவனுக்கு நாம உண்மையில்லவங்களா இருந்திருக்கலாம். என்னென்னலாம் அப்படி நம்ம சார்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை நம்மளுடைய செல்வம் இல்லைங்களா, தேவன் நல்லா ப்ரொடெக்டடா நமக்கு எல்லாம் கொடுத்துருப்பாரு, அதெல்லாம் நமக்கு இருக்கிறதுனால நம்ம தேவனுக்கும் உண்மையில்லவங்களா இருப்போம் இருக்கலாம். இல்லாட்டி நம்முடைய உத்தியோகம், நம்முடைய குடும்ப உறவுகள், சமுதாயத்துல நமக்கு இருக்கிற நல்ல நன்மதிப்பு, இதெல்லாம் உண்மைதான். இதெல்லாம் எது எதிர்பார்க்கும், நம்முடைய மாம்சம் எதிர்பார்க்கும். ஒருவேளை இதுல நம்ம எதிர்பார்க்கிற ஒரு சூழல், ஒரு அனுகூலம் இருக்கிற வரைக்கும் நம்ம யாருக்கும் உண்மையா இருப்போம். இப்ப தேவன் கண்டிப்பா சோதிச்சு பார்க்கறதுக்கு தருணங்கள் இருக்கு. எதை நம்ம தேவனை காட்டிலும் கொஞ்சம் அதிகமா சார்ந்து இருக்கிறோமோ அத கண்டிப்பா ஒரு பாயிண்ட்ல தேவன் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, நம்ம வாழ்க்கையில தூக்குவார், எடுத்துருவார். பார்க்கலாம் இப்ப உங்களுடைய விசுவாசம், பார்க்கலாம் இப்ப உங்களுடைய வைராக்கியம். நல்ல சரீரம் ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு வேணா டிராவல் பண்ணலாம், கஷ்டமே இல்ல. என்ன மாதிரி கஷ்டம், இன்னைக்கு டிராவல் பண்றதெல்லாம் ஒரு கஷ்டம் கிடையாதுங்க, பஸ் இருக்கு, ட்ரெயின் இருக்கு, சந்தோஷமா போலாம், ஒண்ணுமில்லை. இதெல்லாம் பார்க்கலாம், ஒரு சரீரத்தை நீங்க எதிர்பாராத நோய் தேவன் அனுமதிக்கும் போது அந்த ஆரோக்கியம் அப்படி இருக்கும் போது உங்க விசுவாசம் தெரியும், உண்மையிலேயே உங்க வைராகியம் தெரியும். சொன்ன மாதிரி நல்ல குடும்ப செட்டப், நல்ல குடும்ப சூழல், சமாதானமா இருக்கு, பார்க்கலாம் அதுல ஒரு சின்ன சலசலப்பு தேவன் அனுமதிக்கும் போது எந்த லெவலுக்கு யூ ஆர் ஃபேத்ஃபுல் தேவன் செக் பண்ணுவார். அதே மாதிரி நம்முடைய நல்ல பேரு கெட்ட பேராகும், இது மாதிரி எல்லாம் நமக்கு அங்க வரும். ஆனா அந்த மாதிரி தருணங்கள் புரிஞ்சுக்கலாம், இஸ்ரேலுக்கு வந்தது போல நாம் தேவன் மேல வச்சிருக்கிற உண்மையான மெய்யான அந்த விசுவாசத்தை நிரூபிப்பதற்கான அந்த சூழல் ஆனா கண்டிப்பா வரும். என்னன்னா, இது வர்றதுக்கு முன்னால பெஸ்ட் என்ன பண்ணிடணும்னா, முன்னமே எல்லாருக்கும் நம்ம யாருதான் சார்ந்து இருக்கணும். இந்த மாம்சம் திருப்திப்படுவதற்கு ஏதுவா இந்த உலகத்துல நம்ம எதையும் பக்கத்துல வச்சுக்க வேண்டாம். ஒருவேளை தேவன் ஆசீர்வாதமா கொடுத்தா இருந்துட்டு போன்னு விடுங்க, ஆனால் அது மேல என்ன பண்ண வேண்டாம், சார்ந்து இருக்கிறதுக்கு பழகிட வேண்டாம். ஒருவேளை சார்ந்து இருக்குங்க இந்த பூமியில சாகிற வரைக்கும் தேவன், அவ்வளவுதான். அப்படி இருந்துட்டா நமக்கு அங்க சேஃப். ஒருவேளை அந்த பாயிண்ட் போய் தேவனுக்கும் நமக்கும் இடையில தேவன் இருக்க வேண்டிய இடத்துல ஏதாவது ஒண்ணு நம்ம வச்சோம்னா, சகோதர சகோதரிகளே, அது நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு மிகப்பெரிய இடங்களா இருக்கும். அதை தேவன் எடுத்து நம்மள சோதிக்கும் போது நல்லாவே நாம அங்க சோதிக்கப்படுவோம். உதாரணத்துக்கு சில சமயங்களை சொல்லும் போது இது ஒரு பாயிண்ட் பாருங்க, சில சகோதரர்கள் நம்ம மத்தியில இருந்தா மாத்திரமே நம்ம தேவனுக்கு கூட என்னவா இருப்போம். ஆமா, அவங்களுடைய வழிநடத்துதல், அவங்களுடைய ஒரு ஐக்கியம், இதெல்லாம் வரும் மாம்சத்துல. தேவனுக்கும் நமக்கு இடையில ஒரு பிடிமானம் மாதிரி, எப்படி ஒவ்வொன்றுக்கும் விசேஷனங்கள் மோசை மேல அப்படியே சாஞ்சிக்குவாங்க. ஒரு டயர்டு வந்துச்சுன்னா மோசை மேல சாஞ்சிக்குவாங்க. நம்ம கூட நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சாஞ்சிக்க நினைப்போம் நம்முடைய வாழ்க்கையில. அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா தேவனுக்கு, தேவன் இடத்துல சார்ந்திருக்க வேண்டிய விஷயங்கள் தேவன் மாத்திரமே நம்ம அங்க சார்ந்திருக்கோம். சோ இது ஒருவேளை இது நம்மளுடைய வாழ்க்கையில இது ஒரு பரிசோதனையா கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அந்த மாம்சீக விஷயங்களுக்கு நாம முக்கியத்துவமே அங்க கொடுத்தா, ஒருவேளை தேவன் எல்லாம் பிளஸ் பண்ணியிருந்தார்னா நன்றி தேவனுக்கு. அந்த நன்றி சொல்லிட்டு அந்த விஷயங்களுக்கு உண்மையா இல்லாம அதை கொடுத்த தேவனுக்கு என்ன பண்ணிடலாம், உண்மையா இருக்கலாம். இது விஷயங்கள் அனுகூலமான விஷயங்கள், அது எதுவா இருந்தாலும் அவர் நாமும் மகிமைக்கே, அவர் சித்தம் மகிமைக்கே நம்ம பயன்படுத்த வேண்டியவங்களா இருக்கணும். சோ ஒருவேளை மோசே இஸ்ரேல் ஜனங்கள் விஷயத்துல இங்கே நம்ம இது ஒரு சின்ன நிழல அங்க எடுக்கலாம். சரி, இப்ப இவர்களே பாருங்க எவ்வளவு தைரியமா அங்க போயிட்டு அவங்க கேட்டிருக்கிறாங்கன்னா, ஆரோன் கிட்ட எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம், அதெல்லாம் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்கள் எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன் அணிகளை கலற்றி ஆரோன் இடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். பாருங்க இந்த லெவலுக்கு போயிடுச்சு. சோ இது பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் தான் தேவனை விட்டு வழி விலகி ஒரு விக்கிரகத்தை தங்களுக்கு ஏற்படுத்திக்கிற முயற்சியில இறங்கி இருக்கிறாங்க. ஆனா மோசேயினுடைய ஆப்சன்ஸ்ல அவங்களை வழி நடத்தக்கூடிய பொறுப்பில் இருந்த ஆரோன் கூட என்ன பண்ணிருக்கிறாரு, அவங்களுக்கு அவங்களுக்கு உடன் பட்டு இருக்கிறார் இல்லைங்களா, அப்படிதான் சொல்லணும் இல்லையா, உடன் பட்டுட்டார், உடன் பட்டு எடுக்கிறார். ரொம்ப ஆச்சரியம் இது. ஆனா நம்ம கொஞ்சம் ஆரோன் மேல இரக்கமா பாக்கலாம். கண்டிப்பா நமக்கு என்ன தோணுதுன்னா, ஆரோன் கண்ணு மூடிட்டு இந்த மாதிரி முடிவெடுத்திருக்க வாய்ப்புகள் கம்மி. ஆரோன் சில விஷயங்கள் கொஞ்சம் நியாயமா யோசிச்சிருப்பாருன்னா நம்மளும் நியாயமா யோசிக்கிறோம். ஏன்னா ஆரோனுக்கு ரொம்ப கஷ்டம், எத்தனை லட்சம் ஜனங்கள் இருந்தாங்க அங்க, 600,000 புருஷர்களே, கண்டிப்பா 600,000 மனைவிகளே, 600,000 அம்மா, 600,000 அப்பா இல்லைங்களா, கணக்கு போறணுமே இல்லைங்களா. ஒரு குறைஞ்சபட்சம் 30,00,000 பேர், என்ன பெரிய கூட்டம். அப்படியே அத்தனை பேரு வந்து ஆரோன் கிட்ட, ஆரோன் மோசே காணோம், எங்களுக்கு விக்கிரகம் வேணும். ஆரோன் என்ன பண்ணிருப்பாரு, அப்படியே கத்தி கலங்கி இருக்கும், அங்க ஒரு சின்ன புரட்சி வெடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அவருடைய பேசுற வார்த்தைகள் கண்டிப்பா ஆரோன் பயந்துருக்கும், பயந்துட்டாரு. ஆனா அவருக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா மோசே வந்துடுவார். ஆனா யாருக்கு இல்ல, ஜனங்களுக்கு இல்ல. ஆனா இது இப்ப சொன்னா அவங்க கேட்கற மனநிலையில அவங்க இல்ல. என்ன பண்ணணும், கண்டிப்பா ஆரோன் என்ன யோசிச்சிருக்கணும், சரி ஒண்ணு பண்ணலாம், மோசே வர வரைக்கும் எப்படியாவது ஜனங்களை கொஞ்சம் மேனேஜ் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம், இதுதான் அவர் யோசிச்சிருக்கணும். என்ன பண்ணிட்டாருன்னா, சரி நான் உங்களுக்கு தேவன் உண்டு பண்றேன், ஆனா தேவன் உண்டு பண்ண என்ன வேணும்? தேவன் உண்டு பண்ணும்னா விலை உயர்ந்த விஷயத்துல பண்ணா நல்லா இருக்கும். நீங்க உங்களுடைய மனைவிகளுடைய காதில் இருக்கிற கம்மல் கழட்டி கொடுங்க, வலையெல்லாம் கழட்டி கொடுங்க கேக்குறாரு. ஒருவேளை என்ன இன்டென்ஷன்ல கேட்டுக்கணும்னா இப்படி கேட்டா அவன் கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன சொல்லலாம், நீங்க குறுக்கலன்னா நானும் உங்களுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணிடலாம், கொஞ்சம் டிலே பண்ணலாம், இல்லாட்டி தவிர்த்திடலான் அவர் அங்க நினைச்சிருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, அப்படி கொடுத்தாலும் அதை வாங்கி அவரு எதுல போட்டு எடுக்கிறாரு, சிற்ப கருவியில கரு பிடிச்சு இதெல்லாம் மோல்டிங் எல்லாம் போட்டு செய்யறது கண்டிப்பா என்ன ஆகும், சில நாள் ஆகும். அப்ப அந்த அந்த நாளுக்குள்ள யார் கண்டிப்பா வந்துடலாம், மோசே வந்துடலாம். சோ இந்த மாதிரி சில விஷயங்களை செய்து செய்து எப்படியாவது காலத்தை தாமதிக்கலாம் அப்படின்னு அவர் அங்க நினைச்சிட்டு அங்க செய்திருக்கணும். அதுதான் நாம நியாயமா நினைக்கிறோம். ஏன்னா ஆரோக்கிய இப்படி அவங்க ஒரு குருட்டுத்தனமா அவங்க தேவனை விட்டு வழி விலக வந்து கேட்கும் போது அதே மனதில் ஆரோக்கியம் செய்திருப்பாருங்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஆனா கண்டிப்பா இந்த மாதிரி அவரு அங்க நினைச்சிருந்திருக்கலாம். நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டார், கொஞ்ச நேரத்துக்கு அந்த கொஞ்ச நாளுக்கு அவங்களுடைய தீமைக்கு என்ன பண்ணிட்டார், இவரு உடன் பட்டுட்டார். சோ என்ன சொல்லலாம் ஆரோன் இந்த விஷயத்துல, தப்பு செஞ்சிட்டாரா நல்லது செஞ்சிட்டாரா? ஒருவேளை அவர் செய்தது சரின்னு நம்ம சொன்னா அது தப்பு. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழல் வந்தாலும் they should not compromise with the evil. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தீமையோடு உடன்படுவதனால ஒரு பெரிய நன்மையே வரதா இருந்தாலும் அதுக்கு யாரும் முன் வரக்கூடாது, தேவனுடைய பிள்ளைகளே முன் வரக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் பிரின்சிபல்ஸ், முக்கியமான கொள்கைகள். தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்துல வேறு ஊன்றி நிக்கணும். அது பெரிய ஆசீர்வாதமே வரதா இருந்தா கூட கொஞ்ச நேர தீமைக்கு நாம் உடன்படலாமே, அதனால இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வருமே, இவ்வளவு பெரிய சமாதானம் வரும்னா கூட நோ, இதுதான் தேவனுடைய ஜனங்களுடைய பதிலா இருக்கணும். அந்த கொஞ்ச நேரம் அதுக்கு உடன்படாம இருப்பதுனால எவ்வளவு பெரிய ஆபத்து வருது, பரவாயில்ல ஆபத்து வருது வரட்டும், ஆனா தீமைக்கு என்ன பண்ணக்கூடாது, நாம உடன்படவே கூடாது. தேவனுக்கு விரோதமா, சத்தியத்துக்கு விரோதமா, சத்தியத்தினால சம்பாதிச்சுட்டு அருமையான சகோதர சகோதரிகளுக்கு விரோதமா, எந்த விஷயத்திலையும் சத்தியம் அல்லாத விஷயத்துக்கும் தீமையானதுக்கும் நாம உடன்படவே கூடாது, காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. உலகத்துல இருக்கும் போது நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, நம்ம அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் கூட இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியில குற்றம் உள்ளவங்களா போவதுக்கு நாம என்ன பண்ணிடக்கூடாது, உடன்படவே கூடாது. தைரியமா நிக்கணும், தைரியமா நிக்கணும், அவ்வளவுதான். ஆனா இங்க ஆரோன்னு அந்த தப்பு அவரு அங்க செய்தார், அது தப்பு, மிகப்பெரிய தப்பு. ஆனா மோசே பாக்குறீங்களா, மோசே இதெல்லாம் என்ன பண்ணாருன்னா வசனம் வாசிங்க, 19 வசனம் வாசிங்க.
அவன் பாளையத்துக்கு சமீபத்தில் அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் கொண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகையை மலையின் அடியிலே இருந்து உடைச்சு போட்டு அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்னியில் சுட்டெடுத்து அதை கொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான்.
பாருங்க, இது பாருங்க கேரக்டர், என்ன கேரக்டர். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது மோசே மேலிருந்து ரிட்டர்ன் ஆகிறாரு. அவர் வரும்போதே வித்தியாசமா சட்டம் கேக்குது, இது கண்டிப்பா இவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. வந்து பார்த்தா நடுவுல கண்ணு குட்டி இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் ஆர்வம் நிர்வாகப்படுத்தி இருக்கிறாரு, எல்லாம் நல்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. என்ன வந்துச்சு பாருங்க மோசேக்கு கோபம், எந்த அளவுக்கு கோபம்னா தேவனுடைய விரல் பட எழுதின அந்த கற்பலகைகளை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, தூக்கி போட்டு உடைச்சிட்டாருன்னா அவருக்கு எவ்வளவு காவம் வந்திருக்கும் பாருங்க. மோசே கூட ஒரு மனுஷன் தான் ஆரோன் மாதிரி, ஆனா 30 லட்சம் பேர் பக்கத்துல அங்க தப்பு செஞ்சிட்டு இருக்காங்க, பயம் எல்லாம் இல்ல. விக்ரமமா தேவன் பரவத்திலையா வந்துச்சு பாருங்க கோபம். இதுதான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கு அங்க இருக்கணும். எத்தனை பேர் முன்னாடி நிக்கிறாங்கல்ல அவர் பார்க்கல. அவர் பாருங்க, அவர் அந்த கண்டுக்குட்டி எடுத்து அதை அக்னியில சுட்டரிச்சு அதை பொடியாக அரைத்து தண்ணீர் மேல தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி. என்ன பாருங்க எவ்வளவு தைரியம் வேணும் இதுக்கு. இங்கிலீஷ்ல சொன்னா எவ்வளவு கட்ஸ் வேணும் தெரியுங்களா இதுக்கு. ஆனா இருந்திருக்கு பாருங்க, அப்படித்தான் இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. இந்த கட்ஸ் வேணும் கண்டிப்பா. ட்ரூத்ல நிக்கிறதுக்கு கொஞ்சம் கட்ஸ் வேணும். செக் பண்ணி பாக்குறீங்களா வரும் எல்லா சூழலும் உங்களுக்கு. எல்லா சமயத்திலையும் அந்த தைரியம் தேவனுக்காக நம்ம காமிக்கிறதுக்கு தேவன் அனுமதிப்பாங்க. கேரக்டர் காமிக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். கேரக்டர்னா நல்ல குணலட்சணங்களை வெளி 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 கொண்டு வரணும், காமிக்கணும். திடம்னு, நம்பிக்கை, துணிச்சல், சத்தியத்துக்காக, தேவனுக்காக, இதெல்லாம் நல்ல கேரக்டர்ஸ். இந்த கேரக்டர்ஸ் வந்து வெளிப்படுத்தணும் சோதனையான தருணங்கள்ல. அப்படியே பிதர் எதுக்கு வீண் பிரச்சனை அட்ஜஸ்ட் பண்ணலாம், அது ஆரோன் மிஸ்டேக், அது ஆரோன் மிஸ்டேக். இது நம்ம பேசினா பெரிய டிஸ்டர்பன்ஸே ஆகும், பரவாயில்ல. சத்தியத்துக்கு புறம்பா கம்ப்ரமைஸே ஆகாது. மோசம் பாருங்க என்ன தைரியம், உடச்சு பொடியாக்கி மிக்ஸ் பண்ணி குடி என்ன பண்ணிருக்காரு பாரு ஜனங்களுக்கு. நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஆனா ஆரோன் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டார். ஆரோன் பண்ணது கிரேட் மிஸ்டேக், அது ரொம்ப பெரிய தப்பு. அவர் என்னதான் நல்ல மனசுல நினைச்சிட்டு என்னதான் காலத்தை தாமதிக்கலாம் நினைச்சிருந்தா கூட, ஹி வாஸ் காம்ப்ரமைசிங் வித் ஈவில். அது தேவன் அங்கீகரிக்கவே மாட்டார். அவர் தீமையோட உடன்படுறதுக்கு முயற்சித்துட்டார். நம்ம கூட நம்ம வாழ்க்கையில அது அங்க செய்யவே கூடாது. சரி, அந்த மாதிரி இவர்கள் செய்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கன்று குட்டி அங்க செய்தாங்க, அதுதான் விக்கிரகம். சோ அந்த கன்று குட்டி இன்னைக்கு எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, ஒரு சிம்பிள் பாயிண்ட், மெமோன் இங்கிலீஷ்ல சொன்னா அப்படின்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமே தேவன் இருக்க வேண்டிய இடத்துல ஆராதிச்சுட்டு இருக்கிற ஒரு கன்று குட்டி விக்கிரகம் என்னன்னா என்னவா இருக்கும். இன்னைக்கு உலகமே அதைதான் ஆராதிக்கிறாங்க. அது என்னது, பணம், செல்வம், பொருளாசை, மம்மோன் இங்கிலீஷ்ல சொல்லும் போது வெல்த், பணம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. உலகம் முழுக்க அதுக்குதான் சுத்துது, சுத்துறாங்க. பணம் வாழ்க்கையில, பணம, பணம், பணம், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை இல்லைங்களா. இவங்களுக்கு தான் கர்த்தர் ரொம்ப சீரியஸான ஒரு அடையாளம் பயன்படுத்துவார். தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க செல்வா இல்லைங்களா, முத்துக்கள் எடுத்து யாரு முன்னாடி போற வேண்டா. என்ன அடையாளம் பயன்படுத்துறாரு பாருங்க, என்ன சொல்லிட்டாரு பாருங்க. இந்த உலக ஆவியில பொருள் ஆசையில நிறைஞ்சு அதுவே தேர்றவங்களுக்கு என்ன ஒரு அடையாளம் பயன்படுத்துறாரு பாருங்க. ஏன்னா அந்த விலங்கு அதுதான் செய்யும் பார்த்துருக்கீங்களா. காலையில் எந்திரிச்சா அதுக்கு டியூட்டி என்ன, பன்றிக்கு தான் கேக்குறேன், கீழே பார்ப்போம் ஏதாவது கிடைக்குமா சாப்பிட்டுட்டே இருக்கும். பகல் முழுக்க ஏதாவது சேஞ்ச் ஆகுமா டியூட்டி, அதுவும் டியூட்டி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். தூங்குற வரைக்கும் அதே தான், அப்புறம் தூங்கிடும். காலையில் எழுந்திரிச்சா மறுபடியும் ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது கிடைக்குமா, இதே சாப்பிடும். சார் இது அந்த கமெண்ட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா, பீப்புள் ஹூ ஆர் ஃபில்டு வித் வேர்ல்ட் ஸ்பிரிட், அந்த அந்த அடையாளம் சொல்றார். அவர்களுக்கு ஏதாவது பூமிக்குரிய விஷயங்களே தேடி அமைஞ்சிட்டு இருக்கிற ஜனங்கள் இப்படி பார்க்கவே பார்க்காதாமா பண்ணி. அந்த விலங்குக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லைங்களாமா, கல்கே இல்லையா, அது வாழ்க்கையில வானத்தை பாக்குறதே இல்லையா. எப்ப பாக்குமாமா, வெற்றி கெடுத்து போவாங்க பாருங்க, நல்லா நாலு கயிறு போட்டு இப்படி மல்லாக்க வைக்கும் போதும் பக்குன்னு பார்க்கமா மேல, இவ்வளோ அருமையான வானம் இருக்கா, இவ்வளோ நாள் பார்க்கவே இல்லையே. ஆனா இது டைம் வந்து ரொம்ப லேட், இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆகுறது, கட் ஆயிடும். ஜனங்கள் அப்படித்தான் இருக்காங்க. கட்டர் வந்து பயன்படுத்துற அடையாளங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங் அடையாளம். உலகத்தின் ஆவியில நிறைஞ்சிருக்கிற ஜனங்கள் பத்தி சொல்றார். அவர்கள் சாகர வரைக்கும் கடவுளே அவள் சுத்தம், இதை பத்தி எல்லாம் சிந்திக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்குது, எடுத்து போடணும், எடுத்து போடணும், எடுத்து போடணும், இதே தான் இருப்பாங்க. சொல்றாரு, இவங்க மாதிரி ஆள்கிட்ட போய் சத்தியத்தை என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க, அவங்களுக்கு அதனுடைய வேல்யூவே புரியாது. நம்மள பரிதாமா பார்ப்பாங்க பைத்தியம் மாதிரி. என்னது நீங்க இதெல்லாம் விட்டுட்டு நினமா தூக்கிட்டு சொல்லுவாரு. எதுக்கு சொன்னா பாருங்க, அந்த இன்னைக்கு உள்ளதும் அப்படித்தான் இருக்குது. சோ இந்த விக்கிரகமே சுருக்கமா சொன்னா பொருளாசை, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு இது சொல்றதுக்காக நான் வந்துட்டு இந்த சப்ஜெக்ட் எடுக்கல. நமக்கு இன்னும் ஆழமான அர்த்தம் அங்க இருக்கு. கண்டிப்பா ஆவிக்குரிய இன்னைக்கு நாங்க வந்திருக்கும் போது சகோதர சகோதரிகளே இதெல்லாம் புரிஞ்சிருக்கோம். நம்ம நாள் இயன்ற வரைக்கும் இந்த உலகத்தின் ஆவியிலிருந்து விடுபடுவதற்கு தான் முயற்சித்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாள் முழுக்க தேவன் சமூகத்தில் நாம் இருந்திருக்கிறோம். சோ இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் கடப்பதற்கு தான் நம்ம பிரயாசப்படுறோம். சோ இந்த மேலோட்டமான காரியங்கள் நம்ம தேவனிடத்திலிருந்து பிரிச்சு விடாத படிக்க நம்ம ஜாக்கிரதை உள்ளவங்களா தான் இருக்கும். அது நல்லது. ஆனா இன்னும் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். ஒருவேளை இந்த பொருள் ஆசை என்கிற விக்கிரகம் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லாம இருக்கலாம். நம்ம அந்த அளவுக்கு பக்கம் ஆயிருக்கிறோம் தேவன் கிருபையில. ஆனாலும் இது இல்லாத நிறைய விக்கிரகம் நமக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் நாம இன்னைக்கு செக் பண்ணணும். இன்னைக்கு ஏன் டெஸ்ட் பண்ணணும்னா ஒருவேளை இது மெடிடேட் பண்ணிட்டு என்னுடைய வாழ்க்கையில தேவன் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஏதாவது விக்கிரகம் நான் வச்சிருக்கிறேன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். சோ எப்படி இதை யோசிச்சு பார்க்கறது, விக்கிரகம் இருக்குதா இல்லையா எப்படி நாம யோசிச்சு பார்க்கலானா சகோதர சகோதரிகளே அங்க ஆறாவது வசனம் பாருங்க. அதுல ஒரு அருமையான விஷயம் இருக்கு.
மறுநாள் அவர்கள் அதிகாலை
இல்ல இல்ல அஞ்சாம் வசனம்
ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பணிக்கு என்று கூறினார்.
பாருங்க, விக்கிரகம் ஏற்படுத்தினதோடு நிறுத்தல, அந்த விக்கிரகத்தை ஆராதனை பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணிட்டார் ஆரோன்? நெக்ஸ்ட் ஒரு பலிபீடம் கட்டினார். இது ரொம்ப முக்கியமான க்ளூ. ஏன் பலிபீடம் கட்டுறாங்க? சோ இது மனுஷனுடைய ஆள் மனசுல ஃபார்மேட் ஆயிருக்கிற ஒரு விஷயம், அப்படியே பதிஞ்சிருக்கிற விஷயம். என்னன்னா மனுஷன் எதைய ஆராதிக்கிறானோ அதுக்கு நிச்சயம் என்ன பண்ணுவான், பலி செலுத்துவான். வேற மாதிரி சொல்லட்டுங்களா, உங்களுக்கு ஒரே புரியாட்டி, மனுஷனே கடவுளோ எதைய பாக்குறானோ, கடவுளோ எதைய வணங்குறானோ, கடவுளோ எதைய ஆராதிக்கிறானோ அதுக்கு தியாகம் பண்ணுவான். தியாகம் தான் என்னது? பலி, சாக்ரிஃபைஸ். நான் சொல்றது புரியுதுங்களா? சுத்தி மூட்டி பார்க்கலாம், எந்த மார்க்கம் எடுத்தாலும் ஜனங்கள் அவங்களுக்கு அவங்க ஆராதிக்கிற கடவுளுக்கு பண்றாங்களா இல்லையா சாக்ரிஃபைசஸ், பலி தியாகம் பண்றாங்களா இல்லைங்களா? நல்லா பண்றாங்க. பாருங்க ஹிந்து ஜனங்கள் எவ்வளவு பரிதாபமா இருக்கும். என்னென்னலாம் முதல்ல இது கொடுப்பாங்க இல்லைங்களா, அப்புறம் அங்க குத்திக்குவாங்க, குத்திக்குவாங்க, தீல ஓடுவாங்க, நடப்பாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. என்னன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது என்னது, அவங்க ஆராதிக்கிற கடவுளுக்கு அவங்க ஏதோ ஒரு வகையில அங்க செய்யறாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. இது வந்து நமக்குள்ள பை இன்ஸ்டிங்க்ட் இருக்குது, இது உண்மை. மனுஷன் எதை ஆராதிக்கிறானோ அதுக்கு பலி செலுத்துவாங்க. இதுதான் க்ளூ நம்ம வாழ்க்கையில விக்கிரகம் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. எப்படின்னா இது தலைகளா திருப்பி போடணும். நாம எதுக்கு பலி செலுத்துறோமோ அதைத்தான் என்ன பண்ணிட்டு இருப்போம். குட், நான் சொல்றது புரியுதா? இது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இதுதான் சப்ஜெக்ட், வேற ஒண்ணு இல்ல. எதை ஆராதிக்கிறோமோ அதுக்கு என்ன பண்ணுவோம், நிச்சயமா பலி இருக்கும் நம்ம வாழ்க்கையில. அது உண்மைனா தலைகளா பார்த்தா எதுக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம பலி செலுத்திட்டு இருக்கிறோமோ நம்மையே அறியாம அதைத்தான் நம்ம வாழ்க்கையில கடவுளை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், விக்கிரகமா வச்சு ஆராதனை செய்துட்டு இருக்கிறோம். இதனது பலி. பாருங்க இப்ப நம்மளுடைய விஷயம் எடுக்கலாம். நாம தேவனுடைய ஜனங்கள், தேவனிடத்தில் உடன்படிக்கை செஞ்சுட்டோம், அவருக்காகவே அவர் சித்தத்துக்காகவே இந்த பூமியில ஜீவிப்போம் என்று. அதனுடைய ஆழமான அர்த்தம் என்னன்னா நம்முடைய எல்லாவற்றையும் யாருக்கே பலி செலுத்துவோம் சொல்லிட்டோம், தேவனுக்காகவே சொல்லிட்டோம். இப்ப அந்த பலியில நம்ம எதெல்லாம் செலுத்துறோம்னா அன்னைக்கு எடுத்த கிளாஸ் தான் அந்த ஐந்து முக்கியமான தாழ்ந்துகள், நிறம், ஆரோக்கியம், ஞானம், செல்வம், செல்வாக்கு, இந்த அஞ்சு விஷயங்கள் தான் இல்லைங்களா. இப்ப நம்ம தேவனுக்கு நம்ம எதைத்தான் பலியா தரணும், இந்த ஐந்துல இருந்து தரும். இன்னைக்கு முழுக்க தந்துட்டோமா நம்முடைய நேரம் பாத்தீங்களா, தந்துருக்கிறோம் பாருங்க. ஏன்னா நம்ம தேவன் நம்ம ஆராதிக்கணும், அவருக்காக நம்முடைய நேரத்துல இன்னைக்கு ஒரு முழு நாள் கொடுத்துருக்கிறோம். கண்டிப்பா இதுல நம்மளுடைய ஹெல்த் கொடுத்துருக்கிறோம், நம்ம ஞானம் கொடுத்துருக்கிறோம், எல்லாமே கொடுத்துருக்கிறோம் பாருங்க. சோ இந்த பலிகள் நாம் இன்னைக்கு தேவனுக்கு கொடுத்திருக்கிறோம் போது ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு கன்ஃபர்மேஷன். அப்ப நம்ம யார்கிட்ட ஆராதிக்கிறோம் பாருங்க. இதுதான் அந்த ஃபார்முலா. இப்போ நம்ம யோசிக்கலாம் சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நம்மளுடைய இந்த ஐந்து தாழ்ந்துகளை தேவனுக்கு அல்லாம தேவனுக்கு சமமா இல்லாட்டி தேவனை காட்டிலும் அதிகமா வேற எதுக்காவது நாம ஸ்பெண்ட் பண்றோமா? யோசிங்க, ஏதாவது ஒன்னு இருக்குது பிரதர், ரெண்டு இருக்குது பிரதர், மூணு இருக்குனா உங்களுக்கு ஒரு விக்ரம் இருக்கு, ரெண்டு விக்ரம் இருக்கு, மூணு விக்ரம் கூட அங்க இருக்கு. எதுக்காக நாம செலுத்தலாம் சகோதர சகோதரிகளை? இதுதான் விஷயம். அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கையில விக்ரகம் வைக்க கூடாது. தேவன் இருக்க வேண்டிய இடத்துல தேவனுக்கு ஏறிருக்க வேண்டிய விஷயங்களை விக்கிரகத்துக்கு ஏறெடுக்க கூடாது. ஆனா விக்கிரகம் இருக்குதா இல்லையா நாம எப்படித்தான் யோசிக்க முடியும்னா, யோசிங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு 24 மணி நேரம் தேவன் கொடுக்கிறார். அதுல நியாயமான விஷயங்களுக்கு நாம நியாயமா செலவு பண்ற நேரத்தை பார்க்கணும். வேற எதுக்காவது அதிகமாக நாம நேரம் கொடுக்கிறோமா? ஒருவேளை தேவன் கொடுத்த நேரம் என்கிற அந்த தாளந்து முழுக்க முழுக்க உத்தியோகம் பணம் சம்பாதிக்கிறதுக்கே பயன்படுத்திட்டு இருக்கிறோமா? ஏன் நான் இது சொல்றேன்னா, நாம் எல்லாம் உடன்படிக்கை செய்திட்ட ஜனங்கள். அப்படின்னா நம்ம நேரம் நம்மளது இல்ல, நம்ம ஆரோக்கியம் நம்மளது இல்ல, நம்ம செல்வம் செல்வாக்கு ஞானம் நம்மளது இல்ல. இதெல்லாம் தேவன் கிட்ட கொடுத்தாச்சு. அதுல இருந்து கொஞ்சம் எடுத்தோம்னா புரிஞ்சுக்கோங்க, வாபஸ் வாங்குறோம் நாம். அப்பா என் நேரம் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டேன், மூணு நாள் கழிச்சுட்டேன், கொஞ்சம் கொடுங்க, எனக்கு அங்க ஒரு வேலை இருக்கு, நான் அங்கே கூட போயிட்டு வரேன். இந்த மாதிரி அர்த்தம். என்னுடைய செல்வம் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டேன், ஆனா கொஞ்சம் கொடுங்க, எனக்கு அந்த ஆசை வந்திருக்குது. இது மாதிரி கேட்கற மாதிரி ஆயிடும் சகோதர சகோதரிகள். சோ இப்போ நம்ம நேரம் யாருக்கு அதிகமா கொடுக்கறோம்? பணம் பண்றக்கா இல்ல வேற ஏதாவது மாம்சத்தை திருப்திப்படுத்தும் காரியங்களுக்கா? இருக்கலாம் இல்லையா, மியூசிக் இருக்கலாம். நிறைய பிரதர்ஸ் நம்ம பிரதர்ஸ் பண்றாங்க, ஆல்வேஸ் என்னது ஏதாவது ஒரு மியூசிக்ல இன்வால்வ் ஆயிருப்பாங்க. இருக்கலாம் மியூசிக், அது தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு துதிக்கிறதுக்கு ஒரு நாள்ல ஒரு சில நிமிடங்கள் இருக்கலாம். அது மனுஷனுக்கு அது வேணும், அது நல்லதுதான். ஆனா அதனுடைய லிமிட் கிராஸ் ஆகும் போது அது உங்க லைஃப்ல விக்கிரகம் ஆயிடும். ஏன்னா உங்க கான்சன்ட்ரேட்டட் டைம் அதுக்கு நீங்க கொடுக்கறது பாக்கலாம். தேவ சித்தம் ஏதோ விதத்துல செய்யறதுக்கு நீங்க யோசிக்கிறவங்களாக இருக்கணும். ஒருவேளை மியூசிக்கே விக்கிரகமா இருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாவது ஸ்போர்ட்ஸ் அது மாதிரி இது மாதிரி இருக்கலாம். ஒருவேளை டிவி இருக்கலாம், ஏதாவது விஷயங்கள் இருக்கலாம். பாருங்க, இதெல்லாம் நம்முடைய நேரம் எடுக்கக்கூடிய விஷயம். சோ தேவனுக்காக நம்ம கொடுக்கிற நேரத்தை பார்க்கலாம். வேற எதுக்காக அதிகமா கொடுத்துட்டு இருந்தா நான் சிம்பிள் சகோதர சகோதரிகளை உங்க லிஸ்ட்ல எழுதிக்கலாம். அது உங்களுக்கு ஐடல் விக்கிரக ஆராதனை. இது மாதிரி நம்மளுடைய ஆரோக்கியம், நம்முடைய ஞானம், இது எல்லாமே பிரதானமா சுருக்கமா சொன்னா நமக்கு விக்கிரகமே இல்லை பிரதர். நம்ம தேவனைத்தான் ஆராதிக்கிறோம்னா இது எல்லாத்தையுமே பிரதானமா தேவனுக்கு கொடுக்குறீங்கன்னு உங்க மனசாட்சி சொல்லுச்சுனா சந்தோஷப்படுங்க. ஐ ஹாவ் நோ ஐடல்ஸ் இன் மை லைஃப், என் வாழ்க்கையில ஒரு விக்கிரகம் இல்லை. ஆனால் இந்த பிரதானம்ங்கிற வார்த்தைக்குள்ள ஏதாவது வரல, வேற ஒன்னு எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பா வருத்தப்பட வேண்டிய விஷயம். அது நம்ம வாழ்க்கையில நம்ம அறியாமையே விக்கிரகமா உட்கார்ந்துட்டு இருக்குது. தேவன் நம்ம வைக்க வேண்டிய இடத்துல அதை வச்சிட்டு இருக்கிறோம். அது சீக்கிரத்துல நொறுக்கப்பட்டு தூக்கி வீசப்படணும். அது நம்ம அங்க முடிவு செய்யணும் சகோதர சகோதரிகள். ஏன்னா வசனம்லாம் நிறைய கோட் பண்ணலாம் உங்களுக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க தேடுங்க, மற்றது வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் அந்த ப்ரியாரிட்டி தான் சொல்லிட்டான். நீங்க ஒரு விஷயத்தை செய்யறதில்ல முன்னுரிமை அது தேவனா இருக்கணும், அவருடைய சித்தமா இருக்கணும், அவருடைய ராஜ்யத்தின் விஷயங்களா இருக்கும். மீதி விஷயங்கள் அது எதுவா வேணா இருக்கட்டும், நெக்ஸ்ட் வைங்க. அவ்வளவுதான், தேவனா தான் சொல்றாங்க. இந்த ஆட்டிடியூடுக்கு நாம இன்னும் வரலைன்னா சீக்கிரம் குணமாகணும் நாம சகோதர சகோதரிகளே. டைம் இஸ் வெரி ஷார்ட், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நேரம் ரொம்ப சமீபமாயிருக்கு. தேவன் கொடுத்த தாழ்ந்துகள் அவருக்கென்றே பலி செலுத்தி நம்மளுடைய அந்த பலி பலி பீடத்துல சீக்கிரமா எரிஞ்சு முடிவது ரொம்ப ரொம்ப நல்லது. சோ அப்போ இந்த ஒரு சிந்தை நமக்குள்ள அங்க இருக்கணும். சோ நம்முடைய ஐந்து தாழ்ந்துகள் விஷயத்துல நம்ம அங்க சொல்லக்கூடிய விஷயம். சோ நமக்கு இன்னைக்கு விக்கிரகமே கண்டிப்பா இந்த உலகத்துக்கு இருக்கிற பொருளாசையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் ஜாக்கிரதை இருக்கலாம் இருக்கலாம். ஏன்னா நம்ம நம்ம பிரதர்ஸ்க்கு முன்னாலெல்லாம் நம்ம ரொம்ப நல்லா நடிக்கிற கேரக்டர் நமக்கு இருக்கும் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நம்ம 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 யாரையும் நான் குறை சொல்லல. நம்ம மாம்சம் அவ்வளோ மோசமானது, அவ்வளோ தந்திரமானது. பிரதர்லி ஃபெலோஷிப்புக்கு முன்னால நல்லா தேவ பக்தி நாம என்ன பண்ணுவோம், காமிச்சிருவோம். ஆனா நம்ம மனசுக்கு தெரியும் நாம யாரு, உண்மையான பக்தியா வேஷமா. ஏதாவது விஷயத்துல அது எனக்கு பொருந்தும், எல்லாருக்குமே அது பொருந்தும். இது எதுக்கு சொல்றோம்னா, நாம மாம்சத்துல தான் இருக்கிறோம், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த விஷயத்துல சகோதர சகோதரிகள். சோ இந்த விஷயங்கள் பலி செலுத்துவது எதுக்கு நாம செலுத்தோம் நல்லா யோசிச்சு. ஒருவேளை அது தேவன் அல்லாத ஒன்னா இருந்துச்சுன்னா, ஒருவேளை சகோதர சகோதரிகளே நம்ம தூக்கி போட வேண்டிய முதல் விக்கிரகமே அதுவாக தான் இருக்கும். யோசிப்போம், இந்த விக்கிரகங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். சோ இந்த விக்கிரகம் இதோட கூட முடியறது இல்ல. பாருங்க, இன்னும் சில நரகலான விக்கிரகம் இருக்குது. பைபிள்ல விக்கிரகமும் இருக்குது, அப்புறம் நரகலான விக்கிரகம் கூட இருக்குது. அப்படின்னா என்னன்னா, இதாவது ஓரளவுக்கு பரவாயில்ல சரிங்களா, ஆனாலும் விக்கிரகம் தான் பரவாயில்ல என்ன வச்சுக்கலாங்கிற அர்த்தம் இல்ல, தூக்கிதான் போடணும். ஆனா இன்னும் இருக்குது நரகலான விக்கிரகங்களே கூட நம்மளுடைய நேரம், யோசனை, சக்தி, செல்வம் எல்லாம் எடுக்கும். ஏன்னா அந்த விக்கிரகங்கள் பத்தி அங்க அப்போஸ்தலர் பவுல் பேசுறாரு பாருங்க, ரோமர் 1 அதிகாரத்துல. அது ரொம்ப அருமையான அதிகாரம், மெய்யான தேவன் பத்தியும். ஆனா அவர் இடத்துல மனுஷங்கள் வைக்கிற விக்கிரகங்கள் பத்தியும் பேசும் போது பெரிய லிஸ்ட் கொடுக்கிறார் அவர். ரோமர் 1 நீங்க 18 இருந்து கூட வாசிக்கலாம்.
சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா வித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமா
இல்ல. 21 வாசிச்சிடுங்க.
அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரராகி அறிவில்லாத தேவனுடைய மகிமை அறிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள்.
எப்படி ஜனங்களே மெய்யான தேவனை அறிந்தோம், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்துறதுக்கு மனசு இல்லாம அவர் ஸ்தானத்துல விக்கிரகங்களை உண்டு பண்ணிட்டாங்கன்னு டாபிக் ஆரம்பிக்கிறார். இப்படிதான் டாபிக் ஆரம்பிக்கிறார். அறிவில்லாத தேவனுடைய மகிமைய அறிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். எப்படி இந்த ஐடல் வர்ஷிப் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் அப்படியே கேரி ஆன் பண்றார் பாருங்க. அந்த விக்கிரகத்துல அவர் சொல்றதெல்லாம் என்னன்னா, 28 இருந்து வாசிங்க.
தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார்.
பாருங்க, இந்த மாதிரி தேவன் அறிகிற அறிவை பற்றி கொள்வதற்கு மனசு இல்லாம அவங்க தகாதவைகள் விக்கிரகம் உனக்குள்ள போனதுனால தேவன் அவங்கள கேடான சிந்தைக்கே ஒப்பு கொடுத்துட்டான். அப்படின்னா என்னை விட்டு விக்கிரகம் வைக்கிறீங்களா, போ. இதுதான் தேவ சொல்ல, போ. உங்க போக்கலையே போங்க, என்னென்னலாம் பண்றீங்களோ விக்கிரகம் பண்ணுங்க அப்படின்னு தேவன் அனுமதிச்சினாரு. அதனால ஜனங்களுக்குள்ள எதெல்லாம் அந்த விக்கிரகத்துல வந்துச்சுன்னா அப்புறம் லிஸ்ட் சொல்றாரு. அவர் சகலவித அநியாயம், வேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதம், பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம், புறம் கூறுதல், அவதூறு பண்றது, தேவ பகைஞராக இருக்கிறது, அகந்த, வீம்பு, பொல்லாததைகளை யோசிச்சு பிணைக்கிறது, பெற்றோருக்கு கீழ்படியாமல் இருக்கிறது, உணர்வில்லாதது, உடற்படிக்கைகளை மீறுகிறவர்களா, சுபாவ அன்பில்லாதவர்களா, இணங்காதவர்களா, இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இது வந்து நரகலான விக்கிரகத்தினுடைய லிஸ்ட் சொல்றாரு பாருங்க. இதுக்கெல்லாம் தேவனங்க ஒப்பு கொடுத்தார். என்னென்ன சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் துர்குணங்கள், தேவனுடைய மனுஷனுக்குள்ள இந்த குணங்கள் இடம்பெற்றுச்சு அப்படின்னா இந்த குணங்கள்ல வெளிப்படுத்துவதற்கு அவர் அதிகமான நேரமே உழைப்பு எல்லாம் கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணாங்கன்னா இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில விக்கிரகம். இது ஏன் இந்த ஒரு விஷயம் சொல்றேன்னா சகோதர சகோதரிகளே, அதெல்லாம் நல்லா பாருங்க. இது நமக்குள்ள ஒரு குணலட்சணமா வந்துச்சுன்னா கண்டிப்பா இது நம்ம யாருக்கு விரோதமா செய்வோம்னா நம்முடைய உடன் சகோதர சகோதரிகளுக்கு விரோதமா அநியாயம், பொறாம, கொலை. கொலைனா என்னது? கொலை சொல்லுங்க பாருங்க. அது என்னன்னா கொலைனா ஒருத்தருடைய நல்ல பேரை என்ன பண்றது, கெடுக்கிறது. எப்படி? அவரை குறிச்சு தீமை பேசி, புறம் பேசி, புறாமைப்பட்டு செய்யற எல்லா விஷயம் அதுதான் கொலை. கேரக்டர் அசாசினேஷன் இங்கிலீஷ்ல. இப்போ சகோதர பத்தி சகோதரருக்கு நல்ல மனோபாவம் இருக்கலாம். இப்ப நானு சகோதர பத்தி சகோதர கிட்ட இல்லாத பொல்லாத தீமை எல்லாம் சொல்லும் போது இவரை பற்றின இவருக்குள் இருக்கிற அந்த உயர்ந்த எண்ணம் என்ன ஆகுது அங்க? அவ்வளவுதான், அவ்வளவுதான். இனிமே பிரதர்னுடைய இருதயத்துல அவருக்கு தலைய இடம் கிடையாது. அவர் அந்த இடத்துல இருந்து நீக்கப்பட்டாச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்? பிரதர் கிட்ட கொலை பண்ணிட்டேன். சர்மைசிங் இதெல்லாம் சொல்றாரு பாருங்க. புறம் கூறுதல் ஐடல்ஸ் இருக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்ல. நிறைய சகோதரர்கள் தீமை பேசுறதுக்கு அவங்க செலவு பண்ற டைம் சப்ஜெக்ட் கேட்கறதுக்கு பண்ண மாட்டாங்க. அவ்வளோ தீமை பேசுவாங்க, அதுக்கு நல்லா யோசிப்பாங்க, அவங்க ஞானம் எல்லாம் அதுக்கு போடுவாங்க. வாய்ப்பு இருக்குது. புறம் கூறுதற்கு பண்ணுவாங்க பாருங்க. அக்கந்தையான சிந்தையை மனசுக்குள்ள ஒருத்தருக்கு விரோதமா வச்சுட்டு அதுலயே அவர்கிட்ட பழகிறதுக்கு நிறைய இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருவறுப்பான காரியங்கள். ஆனா இதெல்லாமே விக்கிரகம் லிஸ்ட்ல அங்க வரும். சோ நம்ம சகோதர சகோதரிகளே நிறைய ஆவிக்குரிய விஷயங்களை படிக்கலாம், நிறைய பேசலாம். ஸ்பீக்கர்ஸ், ஈவன் எல்டர்ஸ் நிறைய கேட்கலாம், நிறைய ஊழியம் செய்யலாம். ஆனால் தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியம்ங்கிற அந்த ஜீவியத்துல கிறிஸ்தவ ஒழுங்கு, அந்த கட்டுக்கோப்பு, அந்த பரிசுத்தம், அந்த அன்பு, தாழ்மை, இச்சையடக்கம் இதெல்லாம் இல்லைனா நம்ம செய்யற அத்தனையுமே வேஸ்ட், அத்தனையுமே வேஸ்ட். தேவன் நமக்கு கடைசியில கிரீடம் கொடுக்கறது, எவ்வளவு கிளாஸ் எடுத்தீங்க, எவ்வளவு கிளாஸ் அட்டன் பண்ணீங்க, எவ்வளவு சப்ஜெக்ட் எழுதுனீங்க, எவ்வளவு டிரான்ஸ்லேட் பண்ணீங்க, எவ்வளவு ஃபாலோ அப் கிளாஸ் எடுத்தீங்க, எவ்வளவு பேப்டிசம் கொடுத்தீங்க, எவ்வளவு வருஷம் சபைக்கு ஊழியம் பண்ணீங்க, இது எதையுமே பார்த்து கொடுக்க போறது கிடையாது. ஒன்னே ஒன்னு பாப்பா, உங்க இருதயத்துல என்ன கேரக்டரு வளர்த்துனீங்க அது கேப்பார். அது குமாரன் சாயலுக்கு ஒப்பா இருக்கா? அந்த பரிசுத்தமான அன்புல இருக்குன்னா இந்தாங்க உங்களுக்கு கிரீடம். அந்த குணம் வளர்த்துவதற்கு தேவைதான். இப்ப நம்ம சொல்லிட்ட அத்தனை விஷயங்கள், நம்ம செய்யற ஊழியம், நம்ம அர்ப்பணிப்பு, நம்ம கேட்கிற சப்ஜெக்ட்ஸ், நம்ம எடுக்கிற சில பலியின் பிரயாசங்கள், இதெல்லாம் எதுக்குன்னா இந்த குண லட்சணங்களுக்குள்ள நாம வளர்றதுக்கு தான். சோ முடிஞ்ச அளவுக்கும் நம்முடைய அனுதின வாழ்க்கையில சகோதர சகோதரிகளே இந்த புலாங்கான விஷயங்கள் நாம இச்சியாத படிக்க அங்க பாத்துடணும். இச்சிக்க மாட்டோம் நம்ம, பட் என்ன சொல்ல வரோம்னா நம்ம மாம்சம் அவ்வளவு பலவீனமானது. உண்மை சொல்லுங்க இல்லைங்களா? ஒரு பிரதர் பத்தி தீமை பேசுறதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு இல்லைங்களா? ட்ரூத் பேசுறத காட்டுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கு. நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ இந்த தீமைகள் நம்ம கிட்ட இருந்து பரவுறதுக்கு, நம்ம கிட்ட இருந்து அதிகமா போறதுக்கு நம்ம அதிக இந்த பிரயாசங்கள் அங்க எடுக்காம அங்க பாத்துக்கணும். அதனாலதான் நேரத்தில் வசனம் பார்க்கும் போது விக்கிரகங்களை விட்டு என்ன பண்ணிடுங்க, விலகி ஓடுங்கள் சகோதர சகோதரி. ஆனா விக்கிரகம் என்னன்னு எப்படித்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா அதுக்குதான் ஒரு சின்ன நிழலிங்க அங்க பார்த்துட்டோம். நம்ம வாழ்க்கையில எது விக்கிரகமா இருக்குதோ அதுக்கு நாம பலி செலுத்திட்டு இருப்போம். புடிச்சுட்டோங்க அந்த க்ளூ நமக்கு. இன்னைக்கு நம்ம நேரம், நம்ம ஞானம், நம்ம ஆரோக்கியம், நம்ம செல்வம் செல்வாக்கு தேவனை தவிர வேற எந்த உலகத்தின் காரியங்களுக்காவது, எந்த மாம்ச பிரகாரமான பலகீனத்துக்காவது நம்ம கொடுக்கறவங்களா இருந்தா அதுதான் நம்ம வாழ்க்கையில விக்கிரகம். சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய இஸ்ரவேலர், நாம கூட அந்த விக்கிரக வணக்கத்துக்குள்ள போகக்கூடாது. அதை நாம் எடுத்து போறணும், அதை நாம் அங்க புரிந்து அங்க செயல்படணும். சோ இது ஒரு முக்கியமான மிஸ்டேக். இப்போ வாஸ்தவம் நீங்களா வசனம் ஒன்று தீமோத்தேயு அந்த 10 அதிகாரத்துல ஒன்னு குருந்தியர் 10 இஸ்ரேல் செய்துட்டு அந்த தவறுகள்ல ஃபர்ஸ்ட் என்னதாங்க, அவர்களில் சிலர் விக்கிர ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். பாருங்க, இது நமக்கு இன்னைக்கு ஒரு சின்ன பாடம் சகோதர சகோதரிகள். சோ இந்த விஷயங்கள் நம்ம மனசுல இருக்கட்டும். சோ எந்த விதமான விக்கிரகமான காரியங்கள் நம்ம அங்க வைத்துக் கொள்ள வேண்டாம். நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியம் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளதா இருக்கட்டும். நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், வாயின் வார்த்தைகள், சுய பரிசோதனை செய்வோம், குறைவுகள் நம்ம கலைந்து போடுவோம். நாளுக்கு நாள் தேவனுடைய தெய்வீக திட்டம் பற்றின அறிவுல வளர்ந்து மாத்திரமில்ல, அவருடைய குமாரனுடைய தெய்வீக குணலட்சணங்களுக்கு ஒப்பாக வளர்வதில் கூட நாம அங்க பெருகுவோம். சோ டாக்டரின்ஸ், ஸ்பிரிச்சுவல் குரோத் ரெண்டும் சைட் பை சைடு நமக்கு அங்க இருக்கணும் சகோதர சகோதரிகளே. எந்த விதத்திலயும் ஒரு ஃபார்மல் லைஃப் நமக்குள்ள அங்க வந்துட வேண்டாம். ஃபார்மல் லைஃப்னா ஒரு ரொட்டீன் லைஃப், ஒரு புது சிருஷ்டிக்கு ரொட்டீன் லைஃப் ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. அந்த ரொட்டீன் லைஃப்னா ஒரு ஃபார்மேட் இருக்கும், எக்லீஷா விசிட்டிங், மீட்டிங்ஸ் அட்டன்டு, சப்ஜெக்ட்ஸ் கேக்குறது, அப்படியே மொனாட்டனஸ். உள்ளுக்குள்ள இருக்குது வேலை, உள்ளுக்குள்ள இருக்குது போராட்டம். அதுல நல்ல போராட்டம் நாம அங்க போடணும். நம்மளுடைய மிகப்பெரிய போராட்டமே நம்முடைய அந்த பலவீனமான மாம்ச சரித்தோடு தான். அதனுடைய எல்லா சுபாவங்களுக்கும் விழித்திருப்போம், ஜெபித்திருந்து நம்மை நாமோ காத்துக்கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.